வணக்கம் அன்பு நேயர்களே, இது நியூசிலாந்து தமிழ்ச் சங்கத்தினரின் தமிழ்த் தென்றல் வானொலி. இன்றைய நாளும் இனிவரும் காலங்களும் அனைத்து தமிழர்களுக்கும் நன்றே அமையட்டும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சிக்குள்
செல்கிறோம்.
இன்றைய பொன்மொழிகள் வழங்குபவர் திருமதி புஷ்பராணி நடராஜா அவர்கள்.
தமிழ் தென்றல் நேயர்களுக்கு வணக்கம். மறைந்த குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்களின் சிந்தனை சிதறல்கள் என்ற தலைப்பில், எந்த வெற்றியிலும் முழுமையான திருப்தி பெற்றதாக உணராதவர்களே அடுத்தடுத்த வெற்றிகளை பெறுகிறார்கள். திருப்தி அடைந்து விடாமல் உங்களை இன்னும் மெருகூட்டக்கூடிய வழிமுறைகளில் ஈடுபட்டு கொண்டே இருங்கள். பெருமை கிட்டும் என்ற நோக்கத்தோடு எச்செயலையும் தொங்கக்கூடாது. நமக்கான இருப்பதை மகிழ செய்யும் வழியாகவே செயலை கருதுகிற போது உண்மையாக உழைப்போம், நமக்கான மகிழ்வையும் அழைப்போம். வெற்றி உங்களை நிச்சயம் வந்தடையும். அதற்கு முன்பு நான் தகுதியானவன் தான் என்று சொல்லும்படியான துணிவும் பணிவும் என்னிடம் இருக்கிறது என்பதை உங்கள் செயல்கள் வழி வெற்றிக்கு நீங்கள் புரிய வைக்க வேண்டும். தனக்கென ஒரு இலக்கை கொண்டு அதை அடைவதற்கென தொடர்ச்சியாக முயற்சித்துக் கொண்டிருக்கும் ஒவ்வொரு சிறுபுள்ளியும் பெரும் புள்ளிதான். எனவே இலக்கில் உயிர்ப்புடன் இருங்கள். நன்றி, வணக்கம்.
சிந்தனை செய் மனமே, சிந்தனை செய் மனமே, தினமே சிந்தனை செய் மனமே, செய்கிறால் தீவினை அகழ்ந்திருமே. சிவகாமி மகனை நன்முகனை சிந்தனை செய் மனமே, செய்கிறால் தீவினை அகழ்ந்திருமே. சிவகாமி மகனை நன்முகனை சிந்தனை செய் மனமே, மனமே.
மனமே, மனமே.
ஸ்பைஸ்லாண்ட் இலங்கை இந்திய மற்றும் இதர நாடுகளிலிருந்தும் இறக்குமதி செய்யப்பட்ட பல்வேறு உணவுப் பொருட்களை ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள எப்போதும் நாட வேண்டிய இடம் ஸ்பைஸ்லாண்ட். நியாயமான விலையில் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட சுவைமிகு உணவுப் பண்டங்கள் என்னாலும் பெற்றுக்கொள்வதற்கு சிறந்த ஒரே இடம் ஸ்பைஸ்லாண்ட். விசேட விலை கழிவுகளில் உங்களுக்கான நிரந்தர சேவையை வழங்க காத்திருக்கின்றது ஸ்பைஸ்லாண்ட். என்றும் தரமான மளிகை பொருட்களை நியாயமான விலையில் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே ஸ்தாபனம் இலக்கம் 50 குயின் ரோட் பன்மூரில் அமைந்துள்ள ஸ்பைஸ்லாண்ட். என்றும் மறவாதீர்கள் ஸ்பைஸ்லாண்ட். இலக்கிய சாரம் வழங்குபவர் வைத்திய கலாநிதி ராசநாதன் அவர்கள்.
வணக்கம் நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் முதலாவதாக பாரதியார், அமரகவி பாரதியார் செய்த இரு தவறுகளை பார்ப்போம். என்னடா இது, மகா மேதையான பாரதியாரை பற்றி இப்படி கூறுவதற்கு எனக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று நினைக்கலாம். ஆனால் உண்மையை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். அந்நாளிலேயே தமிழர்கள் நெற்றிக் கண்ணில் காட்டினாலும் குற்றம் குற்றமே என்ற மரபில் வந்தவர்கள். பாரதியார் செய்த தவறை பார்ப்போம். வெள்ளி பனி மலையின் மீது உலாவுவோம் என்ற பாட்டை கேட்டிருப்பீர்கள். அந்த பாட்டின் சில வரிகளை பாருங்கள். வெள்ளி பனி மலையின் மீது உலாவுவோம், அடி மேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம், பள்ளித்தலம் அனைத்தும் கோயில் செய்குவோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம், சிங்கள தீவினுக்கோர் பாலம் அமைப்போம், சேதுவை மேடுருத்தி வீதி சமைப்போம். இதில் தான் பிரச்சனை. பாரதியார் சிங்களத்தீவு என்று இலங்கையை விவரித்த போது அதை சிங்களவர்கள் எப்போதும் எடுத்து காட்டினார்கள். உங்களுடைய பெரிய கவிஞரை இப்படி சொல்லியிருக்கிறார்கள், இலங்கை எங்களுடைய தீவு தான் என்பதில் ஐயமில்லை என்று அவர்கள் சொல்வார்கள். இது இலங்கை பாராளுமன்றத்திலும் இந்த பாட்டு பாடப்பட்டது. ஒரு விவாதத்தில் இதை எடுத்து கூறுகிறார்கள். எனவே பாரதியார் சிங்களத்தீவு என்று இலங்கையை விவரித்தது எங்களுக்கு பெரும் துன்பத்தை அளித்துவிட்டது. அவர் இலங்கை தீவினுக்கோர் பாலம் அமைப்போம் என்று கூறியிருந்தால் பிரச்சனைகள் வந்திருக்காது. அதே பாட்டிலே அவர் எழுதியிருக்கிறார், சுந்தர தெலுங்கினில் பாட்டிசைத்து என்ற வரி. அந்த அந்த சிறு பாட்டை பார்ப்போம். சிந்து நதியின் மிசை நிலவினிலே சேர நன் நாட்டிளம் பெண்களுடனே சுந்தர தெலுங்கினில் பாட்டிசைத்து தோணிகள் ஓட்டி விளையாடி வருவோம். சுந்தர தெலுங்கினில் பாட்டிசைத்து தோணிகள் ஓட்டி விளையாடி வருவோம். இந்த வரி தமிழுக்கு பெரும் துன்பத்தை அளித்து விட்டது. ஏனென்றால் இன்றைய கர்நாடக சங்கீதத்தில் தெலுங்கு பாட்டுகளையும் கன்னட பாட்டுகளையும் தான் அதிகமாக பாடுகின்றார்கள். ஒரு கச்சேரிக்கு போனீர்கள் என்றால் தமிழ் பாட்டு ஒன்று ரெண்டு மட்டும்தான் பாடுவார்கள். தமிழில் எவ்வளவுதான் அழகான கீர்த்தனைகள் இருந்தாலும் அவர்கள் கர்நாடக சங்கீதம் என்றால் தெலுங்கு பாட்டு, கன்னட பாட்டு என்று நினைப்பார்கள். இதை தமிழர்களும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மை என்ன? பண்டைய காலத்திலே தமிழ் பண்ணிசை சிறந்து விளங்கியது. அறிஞர்கள் பலர் ஆராய்ச்சி செய்து இன்றைய கர்நாடக இசை தமிழரின் பண்டைய பண்ணிசையிலிருந்துதான் தோன்றியிருக்கிறது என்று எடுத்து கூறியிருக்கின்றார்கள். அப்படியிருந்தும் இன்று கர்நாடக சங்கீதத்தில் தமிழுக்கு இடமில்லை. அது மட்டுமல்ல, தமிழுக்கு அவமதிப்பும் ஏற்படுகின்றது. பாரதியார் எழுதியது ரெண்டு பெரும் தவறுகள் என்றுதான் சொல்ல வேண்டும். இது சர்ச்சைக்கு உரிய விஷயம் என்பதில் ஐயமில்லை. ஆனால் உண்மை எப்போதும் உண்மைதான். நன்றி, வணக்கம் நேயர்களே.
வாங்கி பொய்களை விற்று உருப்பட வாருங்கள். ஓஹோ மனிதர்களே, ஓடுவதெங்கே சொல்லுங்கள். உண்மையை வாங்கி பொய்களை விற்று உருப்பட வாருங்கள். ஓஹோ
இலங்கை, இந்திய மற்றும் இதர நாடுகளிலிருந்தும் இறக்குமதி செய்யப்பட்ட பல்வேறு உணவுப் பொருட்களை ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள எப்போதும் நாட வேண்டிய இடம் ஸ்பைசிலாண்ட். நியாயமான விலையில் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட சுவைமிகு உணவுப் பண்டங்கள் என்னாலும் பெற்றுக்கொள்வதற்கு சிறந்த ஒரே இடம் ஸ்பைசிலாண்ட். விசேட விலை கழிவுகளில் உங்களிற்கான நிரந்தர சேவையை வழங்க காத்திருக்கின்றது ஸ்பைசிலாண்ட். என்றும் தரமான மளிகைப் பொருட்களை நியாயமான விலையில் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே ஸ்தாபனம் இலக்கம் 50 குயின் ரோட் பன்மூரில் அமைந்துள்ள ஸ்பைசிலாண்ட். என்றும் மறவாதீர்கள், ஸ்பைசிலாண்ட்.
பள்ளிக்கூடத்தில் படிக்கிற போது எங்க வாத்தியார் ஒரு கதை சொன்னார். என்ன கதை சொன்னாரு? இரண்யாச்சகன் ஒரு அசுரண்டா இந்த உலகத்தை பாயா சுருட்டினான்டான்னு ஒரு கதை சொல்லிட்டு இருந்தார். என் பக்கத்தில் உட்கார்ந்து இருந்த பையன் கொஞ்சம் திராவிட கழக பரம்பரையில் வந்தவன். அவன் என்ன ஒரு குத்து குத்தி கேட்டான், இப்ப இந்த கிளாத்து சுருட்டுறதா இருந்தா இங்க நின்று சுருட்டலாம், இந்த மேடையில் இருக்கிறத சுருட்டா இருந்தா அங்கிருந்து சுருட்டலாம், உலகத்தையே இரண்ய ஆட்சிகள் சுருட்டப்ப எங்க நின்று சுருட்டலாம்னு கேட்டான். இது என்ன கேட்கறான், இதை நான் ஏதோ சொன்ன மாதிரி நாங்க ரெண்டு பேரும் பேசுறத எங்க வாத்தியார் பார்த்துட்டார். உங்களுக்கு தெரியும் உலகத்திலேயே வாத்தியார்களுக்கு எது பிடிக்காதுன்னா தன்னை தவிர வேற எவன் பேசினாலும் பிடிக்காது. அது வாத்தியார்களுடைய ஒரு பிறப்பு உரிமை. இங்க ரெண்டு பேரும் பேசுறத பார்த்த உடனே என்னை எழுப்பிட்டார். எந்திரி அங்க என்ன பேச்சு, அங்க என்ன பேச்சு? நான் உடனே நல்ல பையன் மாதிரி பம்மிட்டேன். நான் சொன்னேன், சார் இவன் ஏதோ டவுட் கேட்டான் சார், அது எனக்கு தெரியாது, சாரை கேளு, அவருக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு நான் சொன்னேன். எதிர்பார்க்கல. அவன் எப்படியோ ஒரு பார்வை பார்த்தார். ஏய், திருக்குறள் மனப்பாட பகுதி மனப்பாடம் பண்ண சொன்ன பண்ணிட, இதுக்கும் திருக்குறளுக்கு என்ன சம்பந்தம்? இவ்வளவு பேருக்கு மத்தியில் அவன் மாற்றி விட்டான், இப்ப அவனை மாற்றணும். திருக்குறள் மனப்பாட பகுதி மனப்பாடம் பண்ண சொன்ன பண்ணிட்டு அவன் சொன்னா பண்ணல சார். அவன் எப்படி பண்ணுவான், அவன் அறிவு ஜீவி, அவன் மனப்பாடம் பண்ணுவான், பண்ணல சார் அப்படின்னா இவர் ஒண்ணு திருக்குறள் மனப்பாடம் பண்ணா பண்ணல கேள்வி கேட்கறான். கேள்வி ஏற பெஞ்சுமல்ல, ஏற பெஞ்சுமல்ல. இப்ப அவனை மடக்கிட்டார், பெஞ்சுமல்ல ஏறுன்னு. அவன் பெஞ்சுமல்ல ஏறும் போது என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு ஏறினான், கேள்விக்கு நமக்கு பதில் தெரியலேனாலும் நாம தான் பெஞ்சுமல்ல ஏறணும், இவருக்கு தெரியலேனாலும் நாம தான் பெஞ்சுமல்ல ஏறணும். என்ன தலையெழுத்து பத்தியா நம்ம தலையெழுத்து சார்? பிறர் நம்மளை கேள்வி கேட்டா நாம விரும்புறது இல்லை. ஏன் விரும்புறது இல்லைன்னா அவர்கள் ஏற்றுக்கொள்ளும்படியாக பதில் சொல்ல நமக்கு தெரியறது இல்லை. இந்த உலகத்திலேயே பிறருடைய கேள்விகளை அனுமதித்துக் கொண்டே போகிறவர்கள் தான் மிகச்சரியான ஆசிரியர்களாக இருக்க முடியும். கேள்வி எவ்வளவு நாள் கேள்வி, இந்த கேள்விகளை தூண்டணும். கேள்விகளோடு ஒரு வேள்வி நடத்தியவர் சுவாமி விவேகானந்தர். இளம் வயதுல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான கேள்விகள் அவருக்குள் அரும்பி கொண்டு வருகின்றன. யாரை பார்த்தாலும் கேட்கிறார், மகாசய நீங்கள் கடவுளை கண்டிருக்கிறீர்களா, பேசுகிறீர்களே கண்டிருக்கிறீர்களா? அவருக்கு முதல் முதல்ல திருப்தியா பதில் சொன்ன ஒரே ஒரு நபர் நம்முடைய குருதேவர் மட்டும்தான். குழந்தாய், நான் கண்டது மட்டுமல்ல, நீ எப்படி என்னை காணுகிறாயோ அப்படி நான் உனக்கு காட்டுவதற்கும் தயாராக இருக்கிறேன். இந்த பதில் அவர் இது யார்கிட்டையும் பெறவே இல்லை. ஆனா அந்த உள்ளுக்குள்ள இருந்த கேள்வி, கடவுள் உண்டா இல்லையா அப்படிங்கிற கேள்வி. நான் இந்த இடத்துல சுவாமி விவேகானந்தருடைய மனோநிலை இந்தியாவுக்கு வழிகாட்டி என்பதை சொல்லுவதற்காக சொல்லுகிறேன். நாத்திகன் என்று ஒருவன் தோன்றுவதோ கேள்வி கேட்பதோ தவறே அல்ல. ஏன் தெரியுமா? அவசர அவசரமாக, என் வார்த்தையை குறித்துக் கொள்ளுங்கள், அவசர அவசரமாக கடவுளை ஒப்புக்கொள்ளுகிற ஆத்திகனை விட நீண்டு நிதானமாக கேள்வி கேட்டு ஒப்புக்கொள்ளுகிற நாத்திகன் ஆழமாக கடவுளை ஒப்புக்கொள்ளுவான் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். இந்த அவசர அவசரமா சாமியை ஒத்துக்கிறான் பாருங்க, அவன் ரொம்ப ஆபத்தான ஆள். ஏன்னா எவ்வளவு அவசரமா ஒத்துக்கிட்டானோ அவ்வளவு அவசரமா கை கழுவான். ஏன்னா ஏதோ இப்போதைக்கு சேர்த்துக்கிட்டான், உடனே அதை அப்படியே விட்டுட்டு அடுத்ததுக்கு போடுவான். தந்தி வருது, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு தந்தி வருது, அப்பதான் தந்தின்னு ஒண்ணு வரும். இப்ப எல்லாம் SMS வருது, தந்தின்னு ஒண்ணு வரும். தந்தியில அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைனா டக்குன்னு மனசு ஒரு மாதிரி ஆகி போச்சு, ஐயோ அப்பாவுக்கு உடம்பு சரியில்லையே, இப்ப ஊர்ல இருக்கிறாரு கிராமத்துல இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா, அப்பா வெங்கடாஜலபதி எங்க அப்பாவை காப்பாத்து அப்படின்னா வேண்டிக்கிட்டா, வெங்கடாஜலபதி எங்க அப்பாவை காப்பாத்து. ஏன் வெங்கடாஜலபதிய வேணாம்னா, அலோபதி ஹோமியோபதி பார்த்து பிரயோஜனம் இல்ல, வெங்கடாஜலபதியாவது காப்பாத்துட்டுமேங்கிற ஐடியால வெங்கடாஜலபதி எங்க அப்பாவை காப்பாத்து அப்படின்னா. பெருமாளும் காப்பாத்துற ஐடியால தான் இருந்தார், இவன் கேட்ட உடனே காப்பாத்திடலாம் அப்படிங்கிற ஐடியால தான் இருந்தார் பெருமாள் இருந்தார். நெக்ஸ்ட் மூமெண்ட் இன்னொருத்தங்க சமயபுரத்துக்கு போயிருந்தேன், இந்த உனக்கு விபூதி தான் பாருங்க, ஆத்தா சமயபுர தாத்தா எங்க அப்பாவை காப்பாத்துனான். இப்ப வெங்கடாஜல டவுட் வந்துருச்சு, நாம போய் காப்பாத்துறதா, சமயபுரத்தா வந்து காப்பாத்துறதா, அல்லது இப்படி வரணும், வெங்கடாஜல பத்தி டாக்டரா போனா சமயபுரத்தா நர்ஸா போனாதான் காப்பாத்த முடியும் இல்லையா? இப்ப அவங்களுக்கே ப்ராப்ளத்தை உண்டு பண்ணிட்டேன் பாருங்க. ஒரு செகண்ட் கடவுளை ஒப்புக்கொண்டு பூர்ணமாக சரணாகதி செய்தவன் மறுவினாடி கங்காஜலி பாத்தீங்கன்னா சமயம் போறாங்கன்னா உடனே அப்பாக்கு போன் போட்டு அம்மாவுக்கு போன் போட்டு சொல்றான், அப்பாவை நல்ல டாக்டர் கொண்டு போய் காட்டு அப்படிங்கிறா. இவன் யார நம்பினா? நீங்க இறைவனை ஒப்புக்கொள்ளுகிற 190 விழுக்காடு மக்கள் இறைவனை பேருக்கு ஒப்புக்கொள்ளுகிறார்களே ஒழிய ஆத்மார்த்தமாக ஒப்புக்கொள்ளுகிறவர்கள் மிக குறைவு. இறைவனை ஆத்மார்த்தமாக உணர்ந்து விட்டவர்கள் ஒருபோதும் மாறமாட்டார். என்கிட்ட ஒரு பத்திரிகையில கேள்வி கேட்டா, உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை உண்டா அப்படின்னு கேள்வி கேட்டா, என்னுடைய பதில், எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை. அப்ப கடவுள் நம்பிக்கை இல்லையானா? ஆம், நான் கடவுளை நம்புகிற அளவுக்கு முட்டாள் அல்ல, கடவுளை புரிந்து கொள்வதில் ஆர்வம் காட்டுகிறேனே ஒழிய நம்புகிற அளவுக்கு நான் பலவீனமாக இருக்க விரும்பவில்லை. ஏனென்றால் நம்புகிறவன் என்றைக்காவது ஒரு நாள் அவநம்பிக்கையில் போய் விழுவான், புரிந்து கொண்டவன் என்றைக்குமே அவநம்பிக்கையில் போக மாட்டார். இந்த உலகத்தில் கடவுளை புரிந்து கொள்ள வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று விவேகானந்தர் தவித்தார். நம்புவதற்கு அவர் தயாராக இல்லை. அதனால அவர் 1000 கேள்வி கேட்கிறார். அவசர அவசரமா கடவுளை ஒத்துக்கிறவன் ஏன் ஆபத்தானவன் கேட்டார். பெருசா இதுல தப்பு பண்ண போறான்னு அர்த்தம். அவசரமா கடவுளை ஒத்துக்கிறவன் பெருசா தப்பு பண்ண போறான். அந்த பெருசா தப்பு பண்றதுக்கு ஒரு கடவுள்ங்கிற பாதுகாப்பு வேண்டி இருக்கு. நான் இப்படி பேசுறது தப்பா நினைக்காதீங்க. 190 பேருக்கு கடவுள் பற்றிய அறிவு வெறும் இரவல் அறிவு, தகவல் அறிவு, சொந்த அனுபவம் இல்லை. கடவுளை பற்றிய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கறது இல்லை, அது வெறும் தகவல் அறிவு. யாரோ சொன்னதை, யார்கிட்டயோ சொன்னதை அப்படியே புஸ்தகத்திலேருந்து கேட்டு எங்கேயோ டேப்ல கேட்டு யாரோ சொன்னதை கேட்டு வைத்திருக்கிற இரவல் அறிவே ஒழிய அது அனுபவ அறிவு அல்ல. ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், இரவல் அறிவு ஒருபோதும் ஞானம் பெறுவதற்கு துணை நிற்காது. சொந்த அறிவு தான் ஞானம் பெறுவதற்கு துணை நிற்க முடியும். குருதேவர் ஒரு உதாரணம் சொல்லுகிறார். ஒரு கிளி வளர்க்கிறான் ஒருத்தன், அந்த கிளிக்கு ராம 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 ராமன் கத்து கொடுத்தான். அது ராம ராம ராமன் சொல்லிச்சு. அதை விட பக்தியான கிளி இந்த உலகத்தில் இருக்க முடியுமா? பாகவத கிளி உலகத்தில் இருக்க முடியுமா? ஏன்னா ராமநாமத்தை சொல்லிக்கிட்டு இருக்கு பாருங்க, எவ்வளவு அருமையா சொல்லுது அந்த கிளி அப்படின்னு அந்த கிளியை எல்லாம் பாராட்டிட்டு இருந்தான். அவ்வளவு ராமநாமம் சொல்லிக்கிட்டே இருந்த கிளி பூனை ஒடியாந்து ஒரு நாள் கழுத்தை கவிச்சு கீச்சு கீச்சுன்னு தான் கத்துச்சே ஒழிய ராம ராமன்னு கத்தல. அப்ப இவ்வளவு நாள் ராமநாமத்தை சொல்லிக் கொண்டிருந்த கிளிக்கு உயிர் பிரிகிற வேளை ராமநாமம் சொல்ல வேண்டும் என்பது வரவில்லை. ஏனென்றால் கிளிக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட இரவல் அறிவு. ஆனால் காந்தியை போன்றவர்களுக்கு சொந்த அறிவானதால் தான் சுடுகிற போதும் ராம என்ற ராமநாமத்தை சொல்ல வேண்டும் என்று தோன்றியது. அது சொல்லிக் கொடுக்கப்பட்ட அறிவு அல்ல, சொல்லிக் கொடுக்கப்பட்ட கடவுளை பற்றிய இரவல் அறிவு என்றைக்கும் துணை நிற்காது. அனுபவத்தால் கண்டறிகிற கடவுளை பற்றிய அனுபவம் என்றைக்கும் நிலை நிற்கும். நான் என்ன சொல்லட்டுமா, கணக்கு பாடம் படிக்கிற போது பள்ளிக்கூடத்துல கணக்கு இந்த முன்பக்கம் கொடுத்துருப்பாங்க. புத்தகத்தினுடைய முன்பக்கத்துல கணக்கு இருக்கும், பின்பக்கத்துல விடை இருக்கும், கடைசி பகுதியில விடை இருக்கும். இப்ப எங்க வாத்தியார் சொல்றாரு, கணக்கு போடுறா அப்படின்னு சொல்றாரு, இந்த கணக்கை போட்டு வாங்க அப்படின்னு ஹோம்ஒர்க் கொடுக்கறாரு. இப்ப ஒரு பையன் பண்றான்னு வச்சுங்க, என்னன்னா அவன் பாட்டுக்கு கணக்கெல்லாம் ஏதோ எழுதிட்டு விடை சரியா இருந்தா, ஏன்னா வாத்தியார் முழுக்க திருத்த போறது இல்ல, முடியாது. அவர் என்ன பண்ணுவாரு, ஒரே ஒரு வாத்தியார் பேப்பர் கொடுத்த போது 0 போட்டிருந்தார். ஒரு பையன் கேட்டான், என்ன சார் இந்த கேள்விக்கு மார்க்கே போடலையே, எப்படி நான் போடுறது, நீ தப்பா இல்ல எழுதிருக்கிற சார், நீங்க பட்சுடு திட்டுவீங்களா சார்னோம், நீங்க பட்சுடு திட்டுவீங்களா சார்னோம். அப்ப எவ்வளவு ஆச்சரியத்தில் இருக்கான் பாருங்க. இந்த விடை சரியா எழுதிட்டா பல பேர் அப்படி டிக் போட்டு மார்க் போட்டு போயிட்டே இருப்பாங்க, விடை சரியா இருக்குன்னு அப்படியே மார்க் போட்டுருவாங்க. இந்த பையன் என்ன பண்றான், பின்பக்கம் திருப்பி விடையை பார்த்தா விடையை எழுதிட்டான், எழுதி பேப்பரை கொடுத்துட்டான், வாத்தியார் 2-2 மார்க் போட்டாரு. இவன் என்னைக்காவது கணக்கு கத்துக்குவானா? கணக்கு போட்டு விடை தவறாக கண்டுபிடித்தவன் கூட என்றைக்காவது சரியாக முறையில் கணக்கு போட கற்றுக்கொள்வார். கணக்கு போட்டு விடையை பார்த்து காப்பி அடித்து விடையை எழுதியவன் என்றைக்குமே கணக்கு போட கற்றுக்கொள்ள மாட்டார். கடவுள் பற்றிய கேள்விக்கும் பல பேர் காப்பி அடித்து விடை எழுதினார்கள், விவேகானந்தர் மட்டுமே கணக்கை போட்டு பார்த்து விடை எழுத வேண்டும் என்று தானே அந்த கணக்கை போட்டு பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். ஒருவேளை தானே போட்டு பார்க்கிறவர்களுக்கு கணக்கின் விடை தவறாக வந்தாலும் எந்த ஜென்மத்திலாவது திருத்திக் கொள்வார்கள், ஆனால் காப்பி அடித்தவர்கள் எந்த ஜென்மத்திலும் திருத்திக் கொள்ளவே மாட்டார்கள். யோசிக்கணுமா இல்லையா? நான் பியூசி வந்து சயின்ஸ் படிக்க போனாங்க, தேவையே இல்லாத வேலை எனக்கு. எஸ்எஸ்எல்சி வரைக்கும் வேலை படிச்சுட்டு பியூசியில் கொண்டு போய் சயின்ஸ் குரூப்ல போட்டாங்க. அது எவனோ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் படிச்சான்னு போனேன், நமக்கு அது சம்பந்தமே இல்லை. பிசிக்ஸ் லேபில் எனக்கே உன்னை கொடுத்து ஒரு டெஸ்ட் பண்ண சொன்னான், கெமிஸ்ட்ரி லேபில் குடிச்சிட்டு எந்த ஒன்று டெஸ்ட் பண்ணிட்டு அதோட ரிசல்ட் எவ்வளவுன்னா 7.6 என்னமோ ஒன்று வரணும் அந்த சால்ட்டோட அந்த கணக்கு ஒன்று. அது எனக்கு ஒண்ணுமே வரல அப்போ அந்த சமயத்தில், ஒண்ணுமே புரியல. நான் இவனை கேட்டேன், நீ என்னடா போட்டிருக்க அப்படின்னு. இவன் 7.8 போட்டிருந்தான். இவன் இவன் வந்து 7.4 போட்டிருந்தான். நான் சும்மா குத்து மதிப்பா இருக்கட்டுமே 7.6 போட்டேன். ஏன்னா இவன் 8, அவன் 6, அவன் 4, அப்ப நம்ம ரெண்டுக்கு நடுவுல ஒரு 6 போட்டேன். நடுநிலைமையோட இருந்ததா இருக்குமே அப்படின்னு நான் மட்டும் 7.6 போட்டு கொடுத்துட்டேன். எங்க வாத்தியார் என்ன பண்றாரு, அந்த நோட்புக்கை திருத்திட்டு கிளாஸ்ல கொடுக்கும் போது அந்த பையனை எழுப்பி, என்ன பாக்குறீங்க 7.8 எருமை அப்படி வருமாறா எங்கேயாது 7.8. இன்னொருத்தனை எழுப்புறாரு 7.4 இருக்க அறிவு இருக்காடா உனக்கு, வருமாடா சொல்லிட்டு சொல்றாரு. அவனை கேளுங்க யாரு என்ன, அவனை கேளுங்க எவ்வளவு கரெக்டா 7.6 எழுதிருக்கிறான், அது எப்படி வந்ததுன்னு அவனை கேளுங்க. நான் எப்படி வந்தது எப்படி சொல்லுவேன், முறையாவா படிச்சேன், சும்மா ஒரு குத்து மதிப்பா இவனுக்கு 8 அவனுக்கு 4 நமக்கு 6 போடுவோம் போட்டா, அவனை கேளுங்கடா அவனை மாதிரி படிங்கடான்றாரு சார். இன்னைக்கு கடவுளை பற்றிய நம்பிக்கைய பல பேர் அப்படி இரவெல்லாம் படிச்சவங்க, அதனாலதான் அவங்க ரொம்ப ஆபத்துல போய் முடிகிறாங்க.
நிகழ்ச்சிகள் யாவும் இத்துடன் முடிவடைகின்றது. எனக்கு நிகழ்ச்சி தொகுப்பில் உதவிய அனைவருக்கும் நன்றி கூறிக்கொண்டு இன்று உங்களிடமிருந்து விடைபெறுவது ருத்ரா. மீண்டும் அடுத்த வாரம்
தென்றல் வந்து என்னை தொடும்.
You can make radio.